சக்தியானவா ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா.
தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் துயாவியாரின் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு நிறைவாய் கிடைக்கிற போது அந்த இரக்கம் எந்த தேவையில் இந்த மனுக்குளம் இருக்கிறதோ அந்த தேவையை நிறைவு செய்கிற ஆற்றலாக அது வெளிப்படுகிறது. இன்றைய நாளில் சிறப்பாக நம்முடைய புரட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மக்கள் புரட்சியாக ஒரு காரியம் இலங்கை தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் நிறைவான ஒரு ஆசீர்வாதம், ஏதோ ஒரு காரியம் நடந்து விடாதபடிக்கு மக்கள் விரும்புகிற விடுதலைக்குரிய ஒரு காரியம் நடந்து அந்த தேசத்திலே ஒரு அமைதி நிலவ, இதோ இந்த நம்மளுடைய திருப்பலி பிரேயர் புக்கில் புரட்சி காலத்தில், போர் அல்லது புரட்சி காலத்தில் ஜெபிக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. அதைத்தான் நம்ம எடுத்து வைத்து இன்றைக்கு இந்த இலங்கை தேசத்துக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். அங்கே இப்பொழுது ஒரு கட்டமான சூழலை கடவுள் அந்த இடத்துல காட்டியிருக்கிறார். ஒரு குட்டையை குழப்பினாதான் அந்த இடத்துல மீன் பிடிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அந்த காரியம் இப்பொழுது நிறைவாய் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் இணைந்து ஒரு சேர ஒரு போராட்டம். இதே போல் நிறைய நாடுகள் ஆட்சியாளர்களால் வந்து ஒரு அவமானத்தின் அடையாளமாக மாறிக்கொண்டிருக்கிற வேதனையை நம்ம பார்க்குறோம். நாடுகள் சீரழிக்கப்படுகிற அழிக்கப்படுகிற வேதனையெல்லாம் நம்ம பார்க்குறோம். பல்வேறு விதத்தில் அதை நம்ம வந்து பேசலாம். ஆனால் ஆண்டவர் தாமே விடுவிக்கிறவர். ஆகவே இந்த நேரத்தில் முதல்ல இந்த தேசம் இப்பொழுது அந்த மக்கள் துன்பப்படுகிற மக்கள் விடுதலை அடைய ஆண்டவருடைய இரக்க முகம் அந்த பிள்ளைகளுக்கு நிறைவாய் கிடைக்க ஆண்டவர் தாமே இன்றைய நாளில் எசேக்கியா என்கிற மக்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டியதை போல இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறைவன் இரக்கம் காட்ட இந்த வேளையில் இணைந்து மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய இரக்கம் நிறைவாக கிடைக்க நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளெல்லாம் ஆண்டவர் மன்னித்து நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படியாக மனமுருகி பாவத்திற்காக மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான்
பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
என் பிதாவே என்னை மன்னியும், என் பிதாவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை இரட்சியும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும்.
மன்றாடுவமாக இரக்கமும் ஆற்றலுமுள்ள இறைவா, போர்களை ஒழித்து செருக்குற்றோரை நீர் தாழ்த்துகின்றீர். நாங்கள் அனுபவிக்கும் கொடுமைகளையும்
எங்கள் கண்ணீரையும் விரைவில் நீர் அகற்றியருளும். இவ்வாறு நாங்கள் அனைவரும் உண்மையாகவே உமது மக்கள் என அழைக்கப்பட தகுதியை பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமே.
முதல் வாசகம். உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். இறைவாக்கின எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 38 திருவசனங்கள் 1-6, 21-22 மற்றும் 7-8 அந்நாட்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோச்சின் மகனான எசேக்கியா இறைவாக்கின அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீர் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாகப்போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர்ப்புறம் தம் முகத்தை திருப்பி கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நாம் உன் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உன் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்போது ஆண்டவரின் வாக்கு எசேயாவுக்கு அருளப்பட்டது. நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். உன்னையும் இந்த நகரையும் அசீரிய மன்னன் கை நின்று விடுவிப்பேன், இந்த நகரை பாதுகாப்பேன். எசேக்கியா நலமடைய ஒரு அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவியின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று எசையா பதில் கூறியிருந்தார். ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் யாது என்று எசேக்கியா அரசர் கேட்டிருந்தார். தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்கு அளிக்கும் அடையாளம், இதோ சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிரவ கடிக்கையில் 10 பாத அளவு பின்னிட செய்வேன். அவ்வாறே சாயும் கதிரவனின் நிழல் அக்கடிகையில் 10 பாத அளவு பின்னிட்டது. ஆண்டவரின் அருள் வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. அன்பு தெய்வம் நீ அருகில் இருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே, உந்த நண்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. அன்பு செய்த உள்ளங்கள் அகன்று போகலா, அழுகையும் கண்ணீரும் சொந்தமாகலா, நம்பி சென்ற மனிதர்கள் நகைத்து ஒதுக்கலா, தனிமையும் வெறுமையுமே இன்றும் தொடரலா. இறைவா நீ என்னை கைவிட
துணையாய் நீ என்னுள் உறைந்திடா, ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாடுவேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு தெய்வம் நீ அருகில் இருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே, உந்த அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். Alleluia, 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 Alleluia. என் நாடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 Alleluia, 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 Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1:8 முடிய. அன்று ஓர் ஓய்வு நாள் இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாயிருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த நாளினுடைய இறைவார்த்தையோடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் மகிழ்ந்து பேருவகை கொண்ட பிள்ளைகளாக ஆண்டவருடைய திருமுன் நீங்கள் மகிழ்ச்சியோடு பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதமான நாட்கள் என்பதை நம்ம மறந்து போகாதபடி கடவுள் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நான் சொன்னது போல் இலங்கை தேசத்திலே நடக்கக்கூடிய ஒரு மக்கள் புரட்சி நம் கண்களுக்கு ஒரு வியப்பானதாக இருக்கிறது. ஆண்டவருடைய காரியம் நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்ற வார்த்தையின்படியாக கண்டிப்பாக கடவுள் அந்த தேசத்திற்கு ஒரு நல்ல ஒரு மகிமையான விடுதலையை கொடுப்பார். புதிய ஒரு அரசியல் சூழல் மலரும். இந்த நாட்டில் மட்டுமல்ல, இன்னும் போர் இன்னும் முடியாதபடி நடந்து கொண்டிருக்கக்கூடிய உக்ரைன் தேசம், ரஷ்யாவினுடைய அந்த நிலையில் இருந்து போரிட்டு கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள், இப்படி பல நாடுகள் அந்த போர் போர் நடக்கலைன்னாலும் போருக்குரிய பெரிய ஒரு அழுத்தங்கள் எல்லாம் அங்கே இருந்து கொண்டே இருக்கிறது. ஒருபுறம் மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டு வேதனையோடு பயணிக்கிற ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதுலேயும் பார்த்திங்கனாக்கா இந்த புலம்பெயர்ந்து செல்கிற அகதிகளாக செல்கிற மக்களுடைய வேதனை, பலர் வந்து அந்த கடல் கடந்து செல்கிற போது கடலிலேயே அவர்கள் மூழ்கி போகிற ஒரு வேதனை, குழந்தைகள் பெரியவர்கள் பட்டினியால் சாகிற ஒரு வேதனை, இதையெல்லாம் பார்க்கிற பொழுது கடவுள் மனுக்குலத்தை காப்பாற்ற அவர் வைத்திருக்கிற இந்த கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் மனிதன் தனக்குரியதாக மாற்றிக்கொண்டு அவன் அந்த கடவுளுக்குரிய நிலையை எடுக்கிற ஒரு வேதனை தான் இந்த நாட்களிலே பெருகி கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக அந்த நிலையை கடவுள் பார்த்து கொண்டு சும்மா இருக்கவே மாட்டார். கடவுள் கண்டிப்பாக அந்த அடிமைத்தனத்தை விடுவிக்க அவர் இறங்கி வருவார். ஏன்னா அவருடைய பெயரே ஓசானா என்று நம்ம ஆண்டவருக்கு நம்ம அந்த அறிக்கை செய்கிறோம். ஓசானா என்று சொன்னால் விடுவிக்கிறவர் என்று அர்த்தம். ஆகவே அவர் எப்படி எருசலேமுக்குள்ளே விடுவிக்கிற தேவனாய்ப்போனாரோ அதே போல் நம்மையும் விடுவிக்க அவர் இறங்கி வருவார். ஆகவே நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிக் கொடுத்துருக்குறோம், ஏற்கனவே நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கணும்னு ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். நம்ம இப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் நம்முடைய குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் வரும்போது நாம் இப்போ பணத்தின் முகத்தை நோக்கி ஓடக்கூடாது, மனிதர்களுடைய முகத்தை நோக்கி ஓடாத, ஆண்டவரை நோக்கி பாரு, மனுஷங்களை நம்பினவெல்லாம் வீணாக போயிடுவான் அப்படின்னு பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது. மனிதர்களை நம்பி அவர்கள் சபிக்கப்படுவார்கள். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம மனிதர்கள்னு சொல்லும்போது எல்லாத்தையும் தான். இப்போ நான் ஒரு குருவானவர், ஒரு அதிகாரியின் காலில் விழுந்து நான் வாழலாம் நினச்சேன் அப்படின்னா நான் சபிக்கப்பட்டவன். ஒரு அரசியல் தலைவர் வந்து, அரசியல்வாதி வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு கீழே அவருடைய காலை இன்னைக்கு வாழ்ந்துடலாம், மனுஷங்களை நம்பி வாழ்ந்துடலான்னா அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. அதனால தான் முன்னாடியெல்லாம் நம்ம நல்ல தலைவர்கள்னு எடுத்து வச்சு பார்க்குற போது அவர்கள் தன் உரிமையை விட்டு கொடுக்காத, தன்னுடைய அந்த நிலையை விட்டு இறங்காத தலைவர்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அரசியல் தளத்திலே அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட தலைவர்களாக இருந்தாங்க, நிறைய புது திட்டங்கள் எல்லாம் உருவாக்குனாங்க. இன்றைக்கி ஒரு அரசியல் தலைவரால் ஒரு புது திட்டம் வரலை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்லா தெரியும், அவர் மனிதனை மையப்படுத்தி அல்லது ஒரு தலைவனை மையப்படுத்திய ஒரு அரசியல். அதனால தான் கடவுள் வந்து அந்த காரியத்திலெல்லாம் பெரிய அதிசயத்தை செய்ய முடியாதபடி கஷ்டப்படுறார். அதனால் நம்ம எல்லோருமே கடவுளுடைய முகத்தை நாடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். குடும்பத்தில் ஒரு தலைவன் ஒரு தலைவி கடவுளை முதல்ல நாடணும். ஒரு மனைவி வந்து என் வீட்டுக்காரர் தான் எனக்கு எல்லாமே, என் மனைவி தான் எனக்கு எல்லாமேன்னு ஒரு கணவர் நினைச்சாலோ இல்லை, கடவுள் தான் நமக்கு எல்லாமே. ரெண்டு பேருமே அதே கருத்தியெல்லாம் முன் வச்சா அந்த குடும்பத்தில் ஒன்றிப்பு இருக்கும், அமைதி இருக்கும், ஒற்றுமை இருக்கும், சண்டை வரும், எல்லாம் வரும். ஆனால் அதை தாண்டி இந்த அமைதி இருக்கும், அதை தாண்டி ஒரு ஒற்றுமை இருக்கும். அவங்க குடும்பம் பிளவுபடாது பாருங்களேன். இப்போ பணத்தை யார் மையப்படுத்துகிறாங்களோ, இப்போ பெருமையை மையப்படுத்துகிறாங்களோ, ஜாதியை மையப்படுத்துகிறாங்களோ, அவங்க கடவுளை கீழே தள்ளிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த குடும்பங்கள் எல்லாம் சிதை ஒன்று போராடும், அந்த குடும்பங்கள் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப போராடுவாங்க. அதனால் உங்கள் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன் அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கணும், அதை செயல்படுத்தி பார்க்கணும். எல்லாத்துலேயும் கடவுளுடைய முகத்தை நம்ம பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும். நம்ம அடிக்கடி அதனால தான் முன்கூட்டியே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம், எபிரேய மொழியில் இந்த ஜெபத்தை ஜெபிங்க. ஏன்னா நம்ம மொழியிலேயே ஜெபிச்சுட்டு இருந்தால் நமக்கு சில நேரத்தில் போர் அடிக்குது இல்லையா. அதான் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஃபாதர்ஸ் வந்து மந்திரிக்கும் போது பரலோத்து மந்திரத்தை சொல்லுவாங்க, லத்தீன் மொழியில் தான் அவங்க சொல்லுவாங்க. அப்போ லத்தீன் மொழியில் அவங்க ஜெபத்தை சொல்லும் பொழுது மக்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு பக்தி பிரவாகமாக இருக்கும், அப்படியே ஜெபிக்கிறாரு பாருங்கள் என்ன மொழியில் அப்படின்னு அப்படியே ரொம்ப பயபக்தியாக இருப்பாங்க. நம்ம இப்போ யாராவது ஜெபிக்க வராங்க, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை என்னன்னாக்கா அவங்க பார்ப்பாங்க என்ன பரலோத்து மந்திரம் சொல்லி ஜெபிக்கிறாரு. அப்போது அந்த தெரியாத மொழின்னும் போது அதில் ஒரு சந்தோஷம். இப்போ நாம் வந்து சொல்லிக் கொடுக்குறது வந்து கடவுள் பேசிய மொழி, எப்ரேயம், எப்ரேயத்திலிருந்து தான் அரமாய்க்கு ரெண்டுமே இணைந்து செல்லக்கூடிய ஒரு மொழிகள், எப்ரேயமும் அரமாய்க்கும் கொஞ்சம்தான் மாற்றம். அதனால் இயேசு எப்ரேயமும் பேசினார், அரமாய்க்கும் பேசினார். இயேசுவின் மொழி எதுன்னு கேட்டால் அரமாய்க்கு தான், அவர் எப்ரேயமும் பக்கத்துலலாம் பேசினதுனால எப்ரேயம் பேசுவார். அதனால தான் பழைய ஏற்பாட்டு நூல்கள் எல்லாம் எப்ரேயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் உங்களுக்கு நாங்கள் எப்ரேயத்திலேயே இந்த ஜெபத்தையெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். இதை நீங்கள் சும்மா இருக்கும்போது எழுதி வைத்துக்கொண்டு நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவரே முத முகத்தையே நாடுவேன், பனேக்கா யாக்வே அபாகேஷ் அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். பனேக்கானா முத முகத்தையே, யாவேன்னா ஆண்டவருடைய பெயர், ஆண்டவர். அவாகேஷ்னா நாடுவேன், அதான் அதனுடைய அர்த்தம். இன்றைக்கி நான் இது ஏற்கனவே நம்ம இந்த ஜபத்தை சொல்லி கொடுத்துருக்குறோம், அதனால் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் கற்றுக்கொண்டு ஜபிங்க. இன்னொரு ஜபத்தையும் நான் புதுசாக சொல்லி கொடுக்குறோம் எபிரேய மொழியில் உங்களுக்கு. அதாவது யாக்வே இஹ்யெக், இஹ்யெக் இம்மாக். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் உன்னோடு இருப்பார். இது வந்து உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு இல்லை, அடுத்தவங்கள பார்த்தா சொல்கிறதுக்கு. ஆண்டவர் உன்னோடு இருப்பார், ஹீ வில் பி வித் யூ, யாஹ்வே வில் பி வித் யூ அப்படின்னு. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு யாராவது வராங்க, அவங்கள வழி அனுப்பும் போது, நீங்கள் பிள்ளைங்களை வழி அனுப்பும் போது நீங்கள் என்ன செய்யணும், போயிட்டு வாமா பார்த்து போம்மா, பசுக்காரன் வருவான் பார்த்து போ எல்லாம் சொல்லுங்கள். கடைசியாக இந்த வார்த்தையை சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி போவார்னு சொல்கிறோம் இல்லையா, உன்னோட வருவார்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் யாஹ்வே இஹ்யெக் இம்மாக். யஹ்வே இஹ்யெக் இம்மாக், ரொம்ப சின்ன வார்த்தை தான். இதை நீங்கள் சொல்லி ஜபிச்சு பாருங்கள், வாழ்த்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த மொழியை சொல்லும்போது இன்னும் கடவுள் உங்கள் ரொம்ப கேட்பார், ஏன்னா அவருக்கு பேசின மொழி இல்லையா, அதனால் கண்டிப்பாக கேட்பார். யஹ்வே இஹ்யெக், யாவேன்னா ஆண்டவருடைய பெயர், இஹ்யெக்னாக்க வில் பி இருப்பார், இம்மாக் அப்படின்னா வித் யூ, இம்மாக் அப்படின்னா வித் யூ. அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த நாளில் ஒரு அருமையான காரியத்தை ஆண்டவர் நமக்கு இந்த இறைவார்த்தை வழியாக வெளிப்படுத்துகிறாரு. சில பேர் என்னை திட்டக்கூட செய்வாங்கன்னு நினைக்கிறேன், என்ன இருந்தாலும் ஹீப்ரு கிளாஸ் எடுக்கிறாரா அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் யோசிக்கலாம். இதை நீங்கள் ஜபிச்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இது ஒரு பெரிய வித்தையெல்லாம் இல்லை, சின்ன மொழி தான் அது, நம்ம அதை பேசுகிறத பழகிக்கிறது நல்லது. இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவருடைய அடியார் பாருங்கள், முதல்ல எசேக்கியா, அந்த முதல் வாசகத்தில் நீங்கள் வாசிக்க கேட்டீங்க, ஆண்டவருடைய அந்த எசேக்கியாங்கிற ஒரு மனுஷனை பற்றி நம்ம பார்க்குறோம். எசேக்கியா அவர் எப்படி ஜபிச்சார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நற்செய்தியில் பார்க்குறோம். சீடர்களோட இயேசுவினுடைய அந்த நிலை பாருங்கள், நற்செய்தியை முதல்ல டச் பண்ணிவிட்டு நம்ம இந்த வார்த்தைக்குள்ளே போகிறோம். அப்போ பாருங்கள், ஆண்டவர் வந்து அவங்க பசியாக இருந்தாங்க, பசியாக இருந்தபோது அவங்க என்ன செய்கிறாங்க, பறித்து சாப்பிட்றாங்க. அப்போ அந்த சீடர்கள், இந்த பரிசேயர்கள் பாருங்கள், உடனே பாயிறாங்க புலி மாதிரி, எப்படி சாப்பிட்லாம், பார்த்துட்டே இருக்கிறாங்க, என்ன சொல்லலாம் அப்படின்னு. அப்போ இயேசு என்ன பண்ணுறாரு, நல்லா எழுத பைபிள் கரெக்டாக எழுதியிருக்கிறாங்க, அவர்கள் பசியாக இருந்ததால், அந்த வழியை நிறையா தடவை போயிருப்பாங்க, பசியாக இருந்ததுனால தான் அந்த காரியத்தை அவங்க செய்கிறாங்க. அதை எடுத்து அவர் சீடர்கள் கதிரிகளை கொய்து தின்ன தொடங்கின. அவங்க என்ன செய்வாங்க, கதிரை போட்டு தேய்க்கணும் இல்லையா, இப்படி செய்யக்கூடாதான், ஓய்வு நாள் அன்றைக்கி எந்த வேலையும் செய்யக்கூடாது, அவங்க இப்படி போட்டு தேய்க்கிறது வந்து அது வேலை செஞ்சிட்டாங்க அப்படின்னு, அதனால தான் அவங்க கொஸ்டின் பண்ணுறாங்க. அப்போ இயேசு பாருங்கள் அவள் அழகாக சொல்கிறாரு, அதில் ஒரு அருமையான விஷயத்தை பாருங்கள், இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். இப்போ இவங்க உள்ளே போகும்போது பழைய ஏற்பாட்டு காலத்திலே நம்ம பார்க்குறோம் பாருங்கள், அர்ப்பண அப்பங்களை வந்து அவங்க பாதுகாத்து வச்சுருந்துக்காங்க. இப்போ இந்த அடையாளம் எங்கே இருக்குது, நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் அப்பங்களை பாதுகாக்கிற, அப்பங்களை உள் வைத்து தேவையின் போது எடுத்து கடவுளுடைய பிரசன்னம் நிறைந்த அந்த அப்பத்தை கொடுக்கறது நம்மளுடைய ஒரு நம்பிக்கை, நற்கருணை பெட்டி இருக்குது, பேழை இருக்குது, ஆண்டவர் இருக்கிறாருன்னு நம்புகிறது. இப்போது இங்கேயும் இருக்குது பாருங்களேன், அர்ப்பண அப்பங்கள் வேறு எங்கேயாவது இந்த அடையாளம் இருக்குதா பார்த்தீங்களா, எங்கேயுமே இருக்காது. நம்ம கத்தோலிக்க திருச்சபை ஆலயங்களில் இந்த முறைமை, நற்கருணை பெட்டி வைத்து, நற்கருணை பெட்டிக்குள்ளே அந்த அர்ப்பண அப்பங்களை வைத்து நம்ம ஜெபிப்பது, அதை தேவையின் போது எடுத்து பயன்படுத்த நம்முடைய பழக்கமாக இருக்கிறது. பிழையேற்பாட்டில் இப்படி ஒரு ஆழமான அடையாளத்தை தொடர்ச்சியாக கொண்டிருக்கிற ஒரே திருச்சபை நம்முடைய திருச்சபை, அதனால் நம்ம கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா அப்படின்னு சொல்லி அதை ரெஃபரன்ஸ் காட்டிட்டு அவர் சொல்கிறார் பாருங்கள், மேலும் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறுவது மீறும் குற்றமாகாதா, இப்போ கோயிலில் மட்டும் வேலை செய்யலாமா நீனு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக என்ன சொல்ல பாருங்க, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். அப்போ கடவுள் எதை பலி அவர் விரும்புகிறாரு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதை விட, அதனால் பலியை வேண்டாம், கோயிலுக்கே போக வேண்டாம், திருப்பலியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே அந்த முடிவு எடுக்கக்கூடாது. இதை விட இரக்கம் உயர்ந்தது. ஆண்டவர் வந்து நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இந்த மாதிரி அடையாளங்களை எல்லாம். மீக்கா 6:8 ஆண்டவர் சொல்வார், ஓ மானிடா நல்லது எது என ஆண்டவர் உனக்கு காட்டியிருக்கிறாரு. நல்லது எதுன்னு காட்டிட்டாருப்பா, காட்டியிருக்கார், நேர்மையை கடைபிடித்தலையும். நல்லா பாருங்கள், 3 காரியம் அழகாக சொல்வார். அடிக்கடி நான் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன், நீங்கள் மனசுக்குள்ளே எழுதி வச்சுக்கணும். ஓ மானிடா நமக்கு தான் சொல்கிறாரு, நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் காட்டுவதில் நாட்டத்தையும். இறக்கம் காட்டுறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வராது, நம்ம தான் ஃபோர்ஸ் பண்ணி காட்டணும், நாட்டம், அதை மீது நாட்டம் வைக்கணும். இறக்கம் காட்டுவதில் நாட்டத்தையும், கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு இருப்பதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார்? பாருங்கள் எவ்வளோ அருமையான வார்த்தைகள் பாருங்களேன். இப்போ கடவுளை வந்து இந்த ஒருவேளை கிறிஸ்துவை அறியாத ஒரு நபர் இருக்கிறாங்க, சில பேர் கேட்பாங்க, அவங்களாம் மோட்சத்துக்கு போவாங்களா, இவங்களாம் மோட்சத்துக்கு போவாங்களா, இவங்களாம் கிறிஸ்தவர் அல்ல அப்படின்னு. கண்டிப்பாக எல்லோரும் மோட்சத்துக்கு போவாங்க இந்த ஃப்ரேமுக்குள்ளே நின்னாங்கன்னா. நேர்மையாக இருக்கணும், இரக்கம் காட்டணும், கடவுளுக்கு முன்னாடி தாழ்ச்சியாக நிற்கணும். இந்த மூணு இருந்துச்சுன்னா அவங்க யாராக இருந்தாலும் கடவுள் அவங்கள சந்திப்பார். அன்புக்குரியவர்களே, இந்த முதல் வாசகத்தில் இன்றைக்கி கடவுள் பாருங்கள் இந்த அடையாளத்தை தான் காட்டுறார். கடவுள் எவ்வளோ இரக்க மிகுந்தவராக இருக்கிறார் பாருங்களேன். இறைவனுடைய அடியார் இறைவாக்கினரே போய் எசையா போய் சொல்கிறார், உனக்கு வயசு மூணு நேரம் ஆயிடுச்சு, உனக்கு நோய் வந்துருச்சு, இனிமேல் நீ முளைக்க முடியாது, யூ கெட் ரைட், நீ எல்லா வேலைகளையும் செட்ரைட் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனேயும் பாருங்கள் அந்த எசைக்கியா என்ன செய்கிறாரு, அழுகுறார். நீர் உண்மை விட்டு உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொன்ன நீ சாகப்போகிறேன்னு சொன்ன உடனே சுவர்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே நான் உமது திருமுன் பாருங்க என்ன சொல்கிறார் பாருங்க, எப்படி ஜெபிக்கிறார் பாருங்களேன். உமது திருமுன் நான் உண்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் பார்வைக்கு நலமானதை செய்ததையும் நினைத்தரலும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். ஒரு ஆம்பளை, அது ஒரு அரசன் பாருங்கள் எப்படி அழுகுறான் பாருங்களேன். அந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா பெக்கி கதோல் அப்படின்னு போட்டிருக்கு, எப்ரேய வார்த்தை பெக்கி கதோல் அப்படின்னா வெப்ட் பிட்டர்லி. ஆங்கிலத்தில் சொன்னோம்னா பிட்டர்லின்னா ரொம்ப கசப்பாக இல்லை, தமிழில் நம்ம சொல்கிறது போல் தேம்பி தேம்பி அழுவுறது, உண்மையாக உணர்ந்து அழுவுறதுங்க. சும்மா நம்ம நினச்சா இப்போ அழுவலாம், இப்போ நான் நினச்சேன்னா கண்ணுலேருந்து ரெண்டு சொட்டு சொட்டு தண்ணி நம்மளால் வர வைக்க முடியும், எப்படியோ ஒரு மேஜிக் பண்ணி நம்ம மனசுக்குள்ளே போய் எதை எதை சொல்லி வைக்கலாம். இப்போ சினிமாவில் நடிக்கிறவங்களாம் கிளிசரின் போட்டுட்டு அழுகிறாங்க. பட் ஆனால் இந்த உணர்ந்து அழுகிற நிலை இருக்குது பாருங்களேன், கண்டிப்பாக அதை ஆண்டவருக்கு அறிவார். ஏன்னா உள்ளத்தை உணர்கிறவர் கடவுள் மட்டும்தான். அதனால் ஒரு ஆம்பளை அழுவலாமா, அழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இவர் அழுகிறார். கடவுளுக்கு முன்னாடி அவர் உண்மையாக அழுகிறார். இப்போ கடவுள் என்ன செய்கிறார் பாருங்கள், அவருடைய அந்த நிலையை கண்ணோக்கி பார்க்கிறார். அந்த இரக்கத்தின் தேவன் அவர். பல இடத்துல அவரை நம்ம அப்படி தான் அடையாளம் பண்ணோம். இயேசுசாமி இறங்கி வந்ததே தந்தையினுடைய முகத்தை மாற்றி காட்டுறதுக்கு தான். நீ நினைக்கிற மாதிரி அவர் ஒன்று எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு கடுமையான தந்தை இல்லைப்பா, அவர் இரக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி கடவுள் இயேசுசாமி நிறைய உதாரணங்களை கொடுத்துட்டு போனார். இந்த கடவுள் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு நம்மளை வந்து யாருன்னு காட்டாதில்ல, வெளிப்பாடு, அவர் வெளிப்பாடு கொடுக்குற இரக்கத்தின் தந்தை. அவர் சமாரியர், நல்ல சமாரியனுடைய அடையாளம் அவர். அப்புறம் ஊதாரி மைந்தன் தேடி வருகிற போது ஓடி போய் கட்டி பிடிக்கிற அந்த அன்பு தந்தை அப்படின்னு நிறைய அடையாளத்தை இயேசுசாமி கொடுத்துருக்கிறார். பிதாவை, காண முடியாத பிதாவை என்னை வைத்து கண்டுகொள்ளுங்கள்னு சொல்லி தன்னை தன்முகத்தை காட்டினார் இயேசுசாமி. அப்படிப்பட்ட நிலையில் பாருங்களேன், ஆண்டவருடைய வாக்கு இசையாவுக்கு அருளப்படுகிறது. எந்த இசையா போய் நீ சாக போகிறேன்னு சொன்னாரோ அவர்கிட்டயே ஆண்டவர் செய்தி சொல்கிறாரு, உன் தந்தை தாவீதின் கடவுளாகி ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டுகள் மிகுதியாக்குவேன், உன்னையும் இந்த நகரையும் அசிரிய மன்னன் கையிலிருந்து விடுவிப்பேன், இந்த நகரை பாதுகாப்பேன். பாருங்க நிறைய ஆசீர்வாதம் கொடுக்கிறார். இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம், அவர் எப்படி ஜெபித்தார் இன்னைக்கு நம்ம அதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். கடவுள் இரக்கத்தை கொடுப்பார், அப்போ நாம் என்ன செய்யணும்? இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கடும் தேம்பி தேம்பி அழுதார். பெக்கி கதோல் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்ட் பிட்டர்லி, கடினமாக அவர் என்ன செய்யறார், அந்த வேதனையை உணர்ந்து அழுகிறார். இப்போ அவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்களேன், அதை தான் இப்போ நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறேன். நன்மைகளை எடுத்து சொல்லி ஜெபிக்கிறார். அவர் என்னென்ன செய்தார் கடவுளுக்கு முன்னாடி அதை எடுத்து சொல்கிறார் பாருங்கள். முதல்ல ஐ ஹவ் வாக்ட் பிஃபோர் யூ இன் ட்ரூத், உங்களுக்கு ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் உண்மையாய் வழி நடந்திருக்கிறேன். அதை தான் அவருடைய ஜெபத்தில் நம்ம பார்க்குறோம். அவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்களேன், ஆண்டவரே நான் உமது திருமுன் உண்மை வழியில் நடந்திருக்கிறேன். உண்மை வழியில் முதல்ல வாக்ட் இன் ட்ரூத். ரெண்டாவது பாருங்கள், வித் அ லாயல் ஹார்ட், மாசற்ற மனத்துடன். ரெண்டாவது விஷயம் உண்மை வழியில் நடக்கிறது, மாசற்ற நிலையில் நடக்கிறது. மூணாவது காரியம், வாட் இஸ் குட் இன் யுவர் சைட், உங்களுடைய பார்வையில் எது நல்லதோ அதை செய்து. இன்னைக்கு பாருங்க, உன் பார்வைக்கு நலமானவற்றை செய்து செய்ததையும் நினைத்தரலும். அப்போது இன்னைக்கு நாம் யோசிச்சு பார்க்கணும், இந்த எசேக்கியா ஏதோ நல்லது பண்ணியிருக்கிறார் இல்லையா? அவர் முதல்ல பாருங்கள் ஆண்டவருடைய வழியில் நடந்திருக்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய வழினா என்னென்னு நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு வழியில் நடந்துட்டுருக்கிறோம், அதை யோசிச்சு பாருங்கள் முதல்ல இவரை போல். ரெண்டாவது, மாசற்ற மனதுடன், மாசு இல்லாத ஒரு மனசு, அதாவது எல்லாம் அந்த ஸ்க்ரூப்லெஸ் கான்ஷியன்ஸ்னு வாங்க, அவங்க நன்மையான உள்ளத்தோடு எதிராக இருக்கிறவங்க வந்தால் கூட இவனை எப்படி கவுத்து போடலான்னு நினைக்கிறது தான் ஒரு அழிவுக்குரிய எண்ணம். இன்றைக்கி அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி உலகமே எப்படி போகுதுன்னா, யுவர் நெய்பர் இஸ் யுவர் உல்ஃப், அடுத்து இருக்கிறவன் தான் உனக்கு பகைவன், அதனால் அவனை எப்படியாவது நீ மேற்கொள்ளணும், அதனால் எப்படியாவது நீ போயிட்டே இரு அப்படின்னு சொல்லி ஒரு இந்த உலகம் கற்றுக் கொடுக்குது. அப்படி இல்லை, கடவுள் அப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கல. இயேசு சாமி இலக்கத்தான் சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்போது கடவுளுடைய அந்த காரியம் பாருங்கள், நம்ம மாசற்ற மனதோடு யோசிக்கணும். அவன் என்ன நிலைமையில் வந்தால் நமக்கு என்ன, நான் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பேன். நம்மெல்லாம் பாவிகளாக இருந்து பாவத்தை தான் கொடுத்தோம், கடவுள் நன்மைத்தனத்தை கொடுத்தார். அதுதான் மாசற்ற மனநிலை. அடுத்ததாக பாருங்கள், உன் பார்வைக்கு நலமானவற்றை. என் பார்வைக்கு நலமானவற்றை இல்லை, நம்ம பார்வைக்கு இது தான் நல்லாதான் இருக்கும், நம்ம செய்வோம், எனக்கு விருப்பம் இது தான் அப்படின்னு. இப்போ கடவுளுடைய பார்வைக்கு எது நலமானது அதை பார்ப்பது தான் வந்து லுக்கிங் திங்ஸ் ஃப்ரம் த பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தி லார்டு, கடவுளுடைய பார்வையிலிருந்து ஒரு காரியத்தை பார்ப்பது. இன்றைக்கி இந்த மூன்று காரியத்தை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நாட்டினுடைய தலைவர் இப்படி யோசித்தா அந்த நாடு எப்படி இருக்கும், மிகவும் சிறப்பாக இருக்கும். சில நாடுகள் எல்லாம் மிக சிறப்பாக செயல்படுறது அந்த தலைவர்களை பார்க்குற போது அவங்க அப்படி தான் பார்க்குறாங்க, மக்கள் நலனை முன் வைக்கிறாங்க. ஒரு அதிகாரி, ஒரு உருவானவர், இப்படி எல்லா தளத்திலையும் பார்த்துக்கொள்ளலாம். ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒரு அந்த கொரோனா நாட்களில் கதவுகளெல்லாம் அடைக்கப்பட்ட நேரத்தில் அந்த அம்மா வாசப்படிக்கிட்டே போயிட்டாங்க. அந்த குருவானவரை பார்த்துட்டேன், அவர் என்னை பார்த்துட்டு ஓடி ஒளிஞ்சிக்கிட்டார், ஏன்னா கதவை திறக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் போய் ஒளிந்து கொண்டார். எனக்கு வேதனையாக இருந்தது அப்படின்னாங்க. இதுதான் வந்து வேதனைக்குரிய விஷயம் ஆக்சுவல். ஏன்னா அவங்களை அங்கேருந்தே கூட மந்திரிச்சிருக்கலாம், அவங்கள்ட்ட ரெண்டு வார்த்தை பேசியிருக்கலாம், அந்த இரக்கத்தை கொடுக்கல பார்த்தீங்களா. தன்னை மறைத்து கொள்வதையா கடவுள் நம்மகிட்ட விரும்புகிறாரு இல்லையே. கடவுள் நம்முடைய முகத்தை வந்து காட்டுங்க, இரக்கத்தின் முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லித்தானே ஆண்டவர் நம்மளை எல்லாம் அழைச்சிருக்கிறார். இன்றைக்கி கூட ஃப்ரான்ஸ் தேசத்திலிருந்து ஒரு ஃபாதர் ஹில்லரின்னு சொல்லி எனக்கு தெரிந்த ஒரு ஃபாதர் இருக்கிறாங்க, சீனியர் ப்ரீஸ்ட். அவங்க நல்ல அருமையாக ஒரு 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 கிராமத்தில் பணி செய்கிறாங்க. அங்கே ஒரு மாதா திருத்தலம், அங்கே மிக அருமையாக எங்களுக்கு பல உதவிகளை அருங்குடை இல்லத்திற்கு அவரும் அவருடைய சகோதரி ஜோஸ்பின் என்று சொல்லக்கூடிய அம்மாவும் நிறைய செய்கிறாங்க. அவங்களுடைய குடும்பத்தார் எங்களோட கைகோத்திருக்கிறாங்க. அது தந்தை காலையில் ஃபோன் பண்ணி எனக்கு உற்சாகப்படுத்துகிறாங்க, நீங்கள் ஒரு புது இடத்துக்கு போயிருக்கிறீங்க, அங்கே ஆட்கள் எல்லாம் குறைவாக இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லா உங்கள் பணியை விட்டுடாமல் செய்யுங்க. தொடர்ந்து இந்த திருப்பலியை குறித்து பேசினாங்க, ரெண்டு மூணு தடவை நாள் வந்து திருப்பலி மிஸ் ஆயிடுச்சு, அதுதான் எங்களுக்கு வந்து ஞான ஒடுக்கம், அதுதான் எங்களுக்கு ஒரு வல்லமை, அது வெளிதேசத்தில் இருக்கிற மக்களுக்கு இது ஒரு ஆறுதல், அதனால் இதை விடாமல் நீங்கள் தயவு செய்து செய்ய முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி அப்படியே இந்த ரெக்வஸ்ட்டையும் உள் வைத்தாங்க. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை பாருங்க, இப்படிப்பட்ட மக்கள் எல்லா இடத்துலையும் பரவி கிடக்கிறதுனால கடவுளுடைய இரக்கம் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. யாரோ ஒருவருக்காக ஒரு குருவானவர் இப்படி ரெக்வஸ்ட் பண்ணுறது பாருங்களேன், இந்த பூசை வந்து உதவி செய்து அப்படின்னு ஒரு சில பேர் எங்களை சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பூசையெல்லாம் போதும் நிப்பாட்டு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தருக்கு இந்த திருப்பலிகள் பேசிக்கொண்டே இருக்கிறது, ஆண்டுடைய வார்த்தை சென்று கொண்டு இருக்கிறது, அதை நாங்கள் இப்படிப்பட்ட சாட்சியங்கள் வழியாக வாங்கி கொண்டு இருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து ஆண்டவருடைய இரக்கம் நம் வழியாய் கடந்து செல்ல நம்ம என்ன செய்யணும், நம்மை கையளிக்கணும், நம்மை கொடுக்கணும். ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ஏதோ கடவுளிடமிருந்து இரக்கத்தை வாங்கி கொண்டே இருக்கிற பிள்ளைகளாக மட்டும் இல்லாமல் நாம் இரக்கத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக. இப்போ பரிசேயர்கள் ஒருவேளை அந்த வழியாக போகிறாங்க, சீடர்கள் இப்படி சாப்பிட்றத பார்த்துட்டு ஓ பசியாக இருக்கீங்களா சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா இயேசு சாமியுடைய பார்வையில் அவங்கெல்லாம் ரிஜிஸ்டர் ஆகிருப்பாங்க பாசிட்டிவ் சைடில். இன்றைக்கி பாருங்கள், அவங்க கண்டனம் செய்தாங்க. அப்போ தான் கடவுள் என்ன செய்கிறாரு, இன்றைக்கி அவங்க எதிர்வினையில் போனதுனால எதிரணியில் நின்று தான் இன்றைக்கும் இந்த பைபிள் எங்கெல்லாம் வாசிக்கப்படுதோ அங்கெல்லாம் அதை பேசிய பரிசேயர்கள் என்ன செய்வாங்க, எதிரணியில் தான் நின்று அடையாளப்படுத்தப்படுவாங்க. அதனால தான் கடவுள் நம்மளை எல்லாம் ஆண்டவர் பக்கமாக, ஆண்டவர் விரும்புகிற பக்கமாக இருந்து செயல்பட அழைக்கிறார். ஆகவே அன்புக்குரிய தேவ ஜனமே, நம்முடைய வழியை நீங்கள் யோசித்து பாருங்கள், நான் எந்த வழியில் செல்கிறேன், என்னுடைய வழியில் இரக்கம் மேம்பட்டு கிடக்கிறதா, என்னுடைய பார்வையில் என்னுடைய வார்த்தையில் இரக்கம் இருக்க. அவன் என்னத்தை கொடுத்தான், அவன் வெறுப்பை கொடுக்குறான், நான் வெறுப்பை கொடுக்குறேன் இல்லை. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பது பழையேற்பாட்டு காலம். அவன் ஒரு கண்ணை எடுத்துடா, நீ கண்ணை எடுத்துரு, அவன் இந்த வார்த்தையை போட்டானா நீ இந்த வார்த்தையை போடு, அவன் எந்த வாளை எடுக்கிறானோ அதே வாளை நீயும் எடு அப்படி இல்லை. இயேசு சாமி சொல்கிறது, அவன் எந்த வாழை எடுத்தாலும் நீ இரக்கத்தின் வாழையிடு, மன்னிப்பின் வாழையிடு, அன்பின் வாழையிடு. அதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஆவிக்குரிய படைக்கலன்கள், கருவிகள். ஆகவே இந்த ஆசீர்வாத கருவிகளோடு நம்ம தீமைக்கு எதிராக போர் தொடுப்போம். கண்டிப்பாக கடவுள் மிகப்பெரிய மாட்சியை, விடுதலையை இந்த உலகத்தில் அவர் வாய்க்க பண்ண, நாமும் கருவியாக இருக்கிற பொழுது உங்களை கண்டிப்பாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இந்த அபிஷேகம் உங்களுக்குள் நிலைபெற தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.